ரொம்ப போர் அடிக்குது, ஏதாவது கதை சொல்லுங்களேன்.
கதை தானே, சந்தோஷமா சொல்றேன். பேசாத நாளெல்லாம் பிறவா நாளேன்னு சொல்லுவாங்க. உனக்கு கதை சொல்றதன் மூலமா இன்னைக்கு பெருமானை பத்தி பேச ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னு சந்தோஷம்தான். உனக்கு ராஜராஜ சோழன் பத்தின ஒரு கதை சொல்றேன். ராஜராஜ சோழன் பெரிய சிவபக்தர். அவர் வந்து பெருமானுக்கு ரொம்ப பெரிய பெரிய கோயில்கள், நிறைய கோயில்கள் கட்டியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு கோயில் திருப்பணி செஞ்சிட்டு இருந்த போது நடந்த கதை இது. இப்போலாம் எக்ஸ்கவேட் பண்ண மாடர்ன் மெஷினரிஸ் இருக்கு, ஹெவி மெட்டீரியல்ஸ் லிஃப்ட் பண்ண கிரேன்ஸ் இருக்கு, டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ட்ரக்ஸ் இருக்கு, கம்யூனிகேஷனுக்கு மெயில் செல்போன்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனாலும் நம்ம அத்திமுகம் கோயில் புனரமைப்பு செஞ்சு கும்பாபிஷேகம் செய்ய 1.5 இயர்ஸ் ஆகும்னு ஸ்தபதி சொல்றாரு. அந்த காலத்துல, இந்த காலத்திலே 1.5 இயர்ஸ் ஆகுதுன்னா, அந்த காலத்துல எல்லாமே மேன் பவர் அனிமல் பவர் தான். அப்போ வேலை எவ்வளவு மெதுவா நடந்திருக்கும்னு யோசிச்சுப்பாரு.
ஆமாமா, எந்த விதமான டெக்னாலஜியும் இல்லாம அவ்வளவு லாங் ஸ்டாண்டிங் ஆர்கிடெக்சர்ல எப்படி அவங்களால அற்புதமான கோயில கட்ட முடிஞ்சது?
அதுதான் ஏன்ஷியன்ட் நாலேஜ். ஏன்ஷியன்ட் நாலேஜுக்கு முன்னால நம்ம மாடர்ன் டெக்னாலஜி நிக்கவே முடியாது. அதை பத்தி பேச ஆரம்பிச்சா ஒரு நாள் போதாது ஸ்ருதிமா. அதனால நம்ம கதைக்கு வருவோம். ராஜராஜ சோழன் அற்புதமான கோயில் கட்டும் திருப்பணிய ஆரம்பிச்சாரு. பல ஸ்தபதிகளையும் கல்திருச்சர்களையும் பல ஊர்ல இருந்து கோயில் பணிக்காக அழைச்சிட்டு வந்தாரு. அவங்களுக்கெல்லாம் வீடு, அந்த கோயில் சைட்டுக்கு பக்கத்திலேயே வீடு கட்டி தங்கறதுக்கு ஏற்பாடும் செஞ்சாரு. அவங்களோட எல்லா தேவைகளையும் ராஜா கவனிச்சுட்டாரு. இவங்க கோயில் கட்டி கட்டுற இடத்துக்கு பக்கத்துல ஒரு பாட்டியம்மா வீடும் இருந்திருக்கு. பாட்டியம்மா ரொம்ப சிறந்த சிவபக்தை. தன்னால கோயில் கட்டுற வேலையில இறங்கி, அது வந்து வேலை வந்து கொஞ்சம் கடினமான வேலை, கல்லு தூக்கணும், மண்ணை தூக்கணும், தூக்கிட்டு நடக்கணும், அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான வேலை. அது வந்து இந்த பாட்டியம்மாவுக்கு வயசாயிடுச்சு, அவங்களால அதெல்லாம் இறங்கி செய்ய முடியாது. அதனால பாட்டியம்மா என்ன நினைச்சாங்கன்னா, நம்மளால வேலை செய்ய முடியாது, ஆனா இந்த கோயில் கட்டுற வேலையில ஈடுபட்டிருக்காங்க இல்லையா, இவங்களுக்கெல்லாம் நம்மளால என்ன ஹெல்ப் செஞ்சு கொடுக்க முடியுமோ அதை செய்யணும். அவங்களுக்கு பசிக்கு ஏதாவது கொடுக்கணும், தாகத்துக்கு ஏதாவது கொடுக்கணும், அந்த வகையில நம்ம உதவியா இருந்தா போதும் அப்படின்னு அந்த பாட்டியம்மா நினைச்சாங்களாம்.
வாவ், அப்ப பாட்டி கோயில் திருப்பணி செஞ்சவங்களுக்கு எல்லாம் சூப்பரா வடை சுட்டு தந்தாங்கன்னு சொல்லுங்க.
புத்து, பாட்டினால வடை தான் சுடுவாங்களா? இந்த பாட்டி ரொம்ப எளிமையான பாட்டி, அதனால அவங்க வடை போண்டா பஜ்ஜின்னு ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுத்ததா தெரியல. ஆனா மத்தியான நேரம் வெயில் சுட்டு பொசுக்கும் போது வேலை செய்யறவங்களோட தாகத்தை தணிக்க சீரகம், கொத்தமல்லி, இஞ்சி எல்லாம் போட்டு மணக்க மணக்க நீர்மோர் கலந்து கொடுப்பாங்களாம். கூழ், அதே மாதிரி அவங்களால முடிஞ்ச கம்பங்கூழ், கேப்பக்கூழ், இந்த மாதிரி கூழெல்லாம் கிண்டி கொடுப்பாங்களாம். அதை குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு ஸ்தபதியும் மற்றவங்களும் டயர்ட்னஸ் தெரியாம வேலை செய்வாங்களாம். இந்த வேலை வந்து பல வருஷம் நடந்திருக்கு. பல வருஷமா பாட்டியம்மாவும் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம தன் வீட்டுக்கு வர்றவங்களுக்கு ரெகுலரா நீர்மோரும் தன்னால முடிஞ்ச சாப்பாடும் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்களாம். அதனால ஸ்தபதிக்கும் வேலை செய்யறவங்களுக்கும் பாட்டியம்மா மேல நல்ல பாசமும் அன்பும் வளர ஆரம்பிச்சிருச்சு. கோயில் கட்டி முடிக்கிற நிலைக்கும் வந்துருச்சு. அப்போ இந்த ஸ்தபதி வந்து என்ன நினைச்சாரு, நமக்கு இவ்வளோ நாள் பசியாத்துன இந்த பாட்டியம்மாவுக்கு நம்ம இங்கிருந்து வேலையை, கோயில் வேலையை முடிச்சுட்டு போகும்போது ஏதாவது கைமாறு செய்யணும், இந்த பாட்டி ஞாபகமாக நம்மளை ஞாபகமாக வச்சுக்கிற மாதிரி ஏதாவது செய்யணும், என்ன செய்யணும்னு யோசிச்சுட்டே இருந்தாரோ. அப்போ கோயில் வேலை கம்ப்ளீட் ஆகிற ஸ்டேஜ் வந்துருச்சு இல்லையா, கோபுரம் எழுப்பியாச்சு. கோபுரத்தின் மேலே வந்து ஒரு வெற்று வெளி இருக்கு. அதாவது அந்த நாலு கோபுரம் வந்து நாலு சைடு இருக்கும் இல்லையா, அந்த நாலு சைடு சுவரும் மேலே எழும்னா அந்த மேலே வந்து ஒரு சின்ன ஓட்டை இருக்கும், ஒரு வெற்று வெளி இருக்கும். அந்த ஸ்பேஸ் அடைக்க அங்கே மேலே வந்து ஒரு கல் வைக்கணும். அந்த கல் வச்சு அப்புறம் அதன் மேலே தான் வந்து கலசங்கள் வந்து எழுப்புவாங்க. ஸோ இந்த மேலே இருக்கிற அந்த வெற்றுவெளி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த வெற்றுவெளி தான் இப்போ கீழே வந்து இருக்கிற லிங்கத்திருமேனிக்கு ஸ்ட்ரெயிட்டாக நேராக இருக்கும். அதனால் அந்த வெற்றுவெளி ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதுக்கான கல்லை வந்து தேடிக்கிட்டே இருந்திருக்காரு இந்த சபதி. தன்கிட்ட இருந்த கல்லெல்லாம் ஒன்று ஒன்றா வந்து பார்த்துட்டு இருக்காரு. இதை இது வச்சா சரியா வருமா? ஒன்று கல் வந்து ஷேப்லெஸ்ஸாக இருக்கு, சின்னதாக இருக்கு, இல்லை அவருக்கு பிடிக்காத மாதிரி இருக்கு. அவர் வந்து சரி புதுசாக நம்ம வந்து மலையிலிருந்து கல்லை பேர்த்து கொண்டு வரலாம், மலையிலிருந்து கல்லை பேர்த்து கொண்டு வந்து அளவு பார்த்து அங்கே கோபுரத்தில் வச்சிடலாம் அப்படின்னு அவர் நினச்சிருந்துருக்காரு. ஸ்தபதி வந்து இப்படி யோசிச்சுட்டு பாட்டியம்மா வீட்டுக்கு போய் கொஞ்சம் தாகத்துக்கு நீர்மோர் வாங்கி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியம்மா வீட்டுக்கு போயிருக்காரு. போகலான்னு இவர் நினச்சிட்டே போகும்போது தான் அவருக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக்காக இருக்கு. என்ன விஷயம்னா, பாட்டி வீட்டு திண்ணைக்கு பக்கத்தில் ஏற்கனவே ஒரு உருண்டையான பெரிய கல் இருந்தது. ஸ்தபதிக்கு ஒரே சந்தோஷம், கல்லும் கிடைச்சாச்சு, பாட்டிக்கு பிரதி உபகாரம் செஞ்சாச்சுன்னு ஒரே சந்தோஷம். உடனே ஆளுங்களை அனுப்புறாரு, அந்த கல்லை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஆளுங்களை அனுப்புறாரு. அவங்க அந்த கல்லை எடுத்துட்டு வந்ததும் முதல்ல அந்த கல்லை சுத்தமா தண்ணி விட்டு கழுவுறாங்க. அதுக்கப்புறம் இவ்வளோ நாள் அந்த கல் அங்கேயே இருந்தது இல்லையா, அதை புனிதப்படுத்தணும்ல. ஏன்னா அதுதானே கோபுரத்தின் உச்சியில் இருக்க போது, லிங்கத்துக்கு நேர் ஸ்ட்ரெயிட்டாக கோபுரத்தின் உச்சி மேலே அதுதானே இருக்க போது. அதனால் தீர்த்தங்கள் எல்லாம் விட்டு கழுவி புனிதப்படுத்தி லேசாக அதை அங்கே இங்கே செதுக்கி கரெக்டான ப்ராப்பர் அளவுக்கு ஷேப்புக்கு கொண்டு வந்த பிறகு அதை கோபுரத்தின் மேலே கஷ்டப்பட்டு ஏற்றி கொண்டு போய் வச்சுட்டாங்க. அதுவும் ரொம்ப பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகி அங்கே உட்காந்துடுச்சு. அதுக்கு பிறகு அதன் மேலே கலசங்கள் எல்லாம் எழுப்பி கும்பாபிஷேகம் சிறப்பாக நடந்தது. எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். சபதிக்கு என்ன சந்தோஷம், நம்ம ஒரு கோயில் வேலை சூப்பராக செஞ்சு முடிச்சிட்டோம், நமக்கு இவ்வளோ நாள் தாகமும் பசியும் தீர்த்த பாட்டிக்கும் கைமாறு செஞ்சிட்டோம். பாட்டிக்கு ஒரே சந்தோஷம், என்னன்னா என் வீட்டு கல்லு தான் மேலே இருக்கு, கூரையின் மேலே இருக்கு, என் வீட்டு கல்லு தான் இருக்குன்னு பாட்டிக்கு ஒரே சந்தோஷம். ராஜாவுக்கும் ஒரே சந்தோஷம், என்னன்னா அற்புதமான கோயில் நம்ம கட்டிட்டோம் பெருமானுக்கு அப்படின்னு ராஜாவுக்கு ஒரே சந்தோஷம். ஊர் மக்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம், ஏன்னா அவங்களுக்கு புது கோயில் கிடைச்சிருக்கு. அவங்க வந்து ரொம்ப தூரம் போயிட்டு இருந்தவங்க இனி பக்கத்துலேயே சாமி கும்பிடலாம், ரொம்ப அற்புதமான கோயில் கட்டியிருக்காங்க அப்படின்னு எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். சடனாக ராஜாவுக்கு வந்து ஒரு டவுட் வந்தது. அம்மா என்ன டவுட்னா, நம்ம இவ்வளோ அற்புதமாக கோயில் கட்டியிருக்கோம், ஆனால் இது வந்து பெருமானுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு டவுட்டு. இப்போது நம்ம யாருக்காவது ஒரு கிஃப்ட் கொடுக்குறோம், நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்குறோம் அப்படின்னா தேடி 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 வாங்குவோம். அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றதையும் நம்ம தேடி வாங்குவோம். ஆனால் வாங்கி கொடுத்ததுக்கு பிறகு அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றது அவங்க வாயிலிருந்து நம்ம கேட்கணும்னு ஆசைப்படுவோம்ல. அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கா பிடிச்சிருக்கான்னு நம்ம அவங்க கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவோம். அது மாதிரி ராஜாவும் இந்த கோயில் தான் கட்டின கோயில் வந்து பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். மறுநாள் பூஜைக்கு கோயிலுக்கு போன போது அவர் வந்து பெருமான் கிட்ட கண்ணை மூடி நின்று கேட்குறாரு, பெருமானே இந்த கோயில் எங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, ஆனால் இங்கே எழுந்தருளி இருக்கிறது நீங்கள், உங்களுக்கு இந்த கோயில் பிடிச்சிருக்கான்னு நீங்கள் எனக்கு எந்த வகையிலையாவது உணர்த்தணும் அப்படின்னு சொல்லி பெருமான் கிட்ட கேட்குறாரு. பெருமானுக்கும் ஒரே சந்தோஷம். மறுநாள் நைட்டு பெருமான் மன்னரோட கனவுல வராரு. வந்து ராஜராஜா நீ கட்டின கோயில் ரொம்ப அழகா இருக்கு, சிற்ப வேலைப்பாடுகள் பிரமிக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு உன் கோயில் ரொம்ப பிடிச்சிருக்கு, உன் அருமையான கோயில்ல பாட்டியோட நிழல்ல சுகமா இருக்கேன்னு சூசகமா பாட்டி வீட்டு கல்லு தான் கோபுரத்தின் உச்சியை அடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாரு.
அச்சோ, சாமி சபதைய போட்டு கொடுத்துட்டாரா?
போட்டு கொடுக்க அவங்க என்ன தப்பா செஞ்சாங்க? பாட்டியோட பக்தி உலகுக்கு தெரியணும்னு பெருமா நினைச்சாரு. அதனால இந்த திருவிளையாடல் மூலமா அத காமிக்கிறாரு.
அப்புறம் என்ன ஆச்சுமா?
மன்னனுக்கு தூங்கி எழுந்ததும் ஒரே கலக்கம். என்னடா இது, நாம எவ்வளோ பெரிய கோயில் கட்டியிருக்கோம், பெருமான் பாட்டி நிழல்ல சௌக்கியமா இருக்கேன்னு சொல்லிட்டு போயிட்டாரேன்னு ஒரே கவலை. யார் அந்த பாட்டி? பெருமானுக்கு அவங்க எப்படி நிழல் கொடுத்தாங்க? ஏன் கோயிலுக்குள்ள பாட்டி எப்படி நிழல் கொடுத்தாங்க அப்படின்னு மன்னர் குழம்பி தவிச்சாரு. உடனே தலைமை ஸ்தபதிய கூப்பிட்டு அனுப்புனாரு. தான் பெருமான் கிட்ட கோயில் பிடிச்சிருக்கான்னு கேட்டதையும், தனக்கு கனவுல வந்து பாட்டி நிழல்ல தான் சௌக்கியமா இருக்கிறதா பெருமான் சொன்னதையும் சொல்லி, உண்மைய சொல்லுங்க ஸ்தபதி, என்ன நடந்தது அப்படின்னு மன்னர் ஸ்தபதிய மிரட்டி கேட்டாரு. ஸ்தபதிக்கு ஒரே ஷாக்கு. யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சு பாட்டிக்கு ஃபேவரா செஞ்ச சின்ன ஒரு விஷயத்த பெருமான் இப்படி சொல்லி கொடுத்துட்டாரேன்னு ஒரே வருத்தம் போச்சு. அவ்வளோ புனிதமான ஒரு கோயிலில் பாட்டி வீட்டு திண்ணையில் கிடந்த ஒரு கல்லை கொண்டு போய் நம்ம வச்சுட்டோம். இது தெரிஞ்சா ராஜா நம்மளை என்ன பண்ணுவாருன்னு தெரியாது. கையை வெட்டுவாரா, காலை வெட்டுவாரா, இல்லை சிறச்சேதம் பண்ணிடுவாரா? இனிமே நீ வந்து சபதியா இருக்கவே கூடாது, சபதி வேலையை இனிமேல் நீ செய்யக்கூடாது அப்படின்னு நம்மளை வந்து இந்த வேலையை விட்டு நீக்கிடுவாரா அப்படின்ட்டு அவருக்கு என்னென்னமோ ஒரே குழப்பம். டபக்குன்னு மன்னர் காலில் விழுந்துட்டாரு. மன்னா, என்னை மன்னிச்சிருங்க, பெருமான் சொன்னது உண்மைதான். கருவறையின் மேல கோபுர உச்சியில இருக்கிறது எங்களுக்கு எல்லாம் பசியும் தாகமும் தீர்த்து நீர்மோரும் களியும் கொடுத்த பாட்டி வீட்டு வாசல்ல இருந்த கல்லு தான். பாட்டிக்கு ஃபேவரா நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். அவங்க வந்து வேலை ஆரம்பிச்சதுல இருந்து எங்களுக்கு சாப்பாடும் தண்ணியும் மோரும் கொடுத்து எங்களை நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க, தன் சொந்த பிள்ளையெல்லாம் கவனிச்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு நாங்க ஏதோ ஒன்னு பிரதி உபகாரம் செய்யணும்னு நினைச்சோம். கரெக்டா கல்லு வைக்கிற நிலை வந்தது. அப்போ பாட்டி வீட்டுல இருந்த கல்லு அதுக்கு ரொம்ப பொருத்தமா இருந்தது. கல்லுக்கு கல்லுமாச்சு, பாட்டிக்கு உபகாரமும் ஆச்சுன்ட்டு நாங்கள் கொண்டு போய் அந்த கல்லை செதுக்கி வச்சுட்டோம். மன்னா, இதை வந்து பெருமான் இப்படி கனவுல சொல்லி கொடுத்துட்டு போவாருன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்படி எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்னு காலில் விழுந்து அழ ஆரம்பிச்சிட்டாராம். மன்னனுக்கு ஒரே அதிர்ச்சி. நாம் எவ்வளோ பெரிய கோயில் கட்டினோம், பெருமானுக்கு அது பெருசாக தெரியலை. ஆனால் அங்க இருந்தவங்க அத்தனை பேரையும், வேலை செய்யறவங்க அத்தனை பேரையும் தாகத்தையும் பசியும் தீர்த்த பாட்டியோட பணி தான் பெருசா தெரியுது. பெருமான் பொண்ணையும் பொருளையும் கேட்கல, நம்மளோட தூய்மையான பக்தியை தான் கேட்கிறாரு அப்படின்னு புரிஞ்சு அப்படியே அதிர்ச்சி ஆகி போய் ராஜராஜ சோழன் உட்கார்ந்துட்டாராம்மா.